ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். அப்படி தமிழில் வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் யூடியூப்பில் போட்டுட்டாரு, நீங்கள் என்னைக்கு நமஸ்காரத்தை விட்டுட்டு வணக்கம்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் தமிழர்களோட நீங்கள் நெருக்கமாக முடியும் அப்படின்ட்டு, அதனால் வணக்கம்னு சொல்லிக்கிறேன். இப்போ நிறைய பேர் அப்படி தானே, இப்போ நம்ம யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதான் இன்றைக்கி ஒருத்தர் போட்டிருந்தார்ல, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் பேசுகிறதுக்கு வணக்கம் சொல்லுங்கள், நமஸ்காரம் சொல்லாதீங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி பாருங்களேன். நமஸ்காரம்ங்கிறது சமஸ்கிருத மொழியாகவும் வணக்கம் என்பது தமிழ் மொழியாகவும் இருக்கிற அந்த இருவேறு பிரிவு புத்தி என்ன பண்ணுது, அவங்களுக்குள்ள பிரிவினையை உண்டு பண்ணுது. ஆனால் உண்மையிலேயே நமஸ்காரம்ங்கிற வார்த்தையும் தமிழ் வார்த்தை தான். ஆக்சுவலாக எல்லாமே வந்து மூல மொழி தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழ்லேருந்து தான் எல்லாமே மலர்ந்துருக்கு. ஆனால் இங்கே எந்த மொழியும் தமிழுக்கு வேறாக இல்லைங்கிற தெளிவு வந்தானா மற்ற மொழிகளை அவன் வெறுக்க மாட்டான். ஆனால் அந்த பேசிக் பிரின்சிபிளே ஒருத்தங்கிட்ட இல்லைன்னா தான் அவன் மற்ற மொழியின் மீது காழ்ப்புணர்ச்சியை உண்டு பண்ணுறான். இந்த மொழி சிறந்தது, இந்த மொழி தாழ்ந்ததுங்கிற அந்த பேதமை புத்தி அவனிடத்துல வருது. அதனால தான் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இப்படி முன்னேறாமே இருக்காங்க. அந்த இருமை நிலை வந்து அவர்களை வெற்றி பெற முடியாமல் பண்ணிடுது. அது இப்போ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர்கள் அப்படிங்கிறான், அப்புறம் நாம் தமிழன் அப்படிங்கிறான், அப்போ மற்றவெல்லாம் ஹிந்திக்காரன் கேவலமாக பேசுகிறான், அவன் மலையாளிங்கிறான், அப்படியெல்லாம் வந்து பிரிவினை உண்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் பிரித்தாளும் சூழ்ச்சி. ஏன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி வந்து ஆங்கிலேயர்கள் உண்டாக்கின அந்த விஷயம் வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம மரபணுவில் வந்துக்கிட்டே இருக்குன்னா என்ன, அது மாதிரி மக்களோடு நம்ம வச்சுக்கிட்டு இருந்த உறவு தான் காரணம். அந்த உறவு முறை வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, நமக்கு அந்த காழ்ப்புணர்ச்சியை கொண்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் நிறுத்தி, அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் வந்து மொழியை வச்சுக்கிட்டு பிரித்தாள்றது, ஜாதியை வச்சு பிரிச்சாள்றது, சமுதாயத்தை வச்சு பிரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகள் வேறு அதுக்கான தனி கட்சி வேறு ஆரம்பிச்சுக்கிறாங்க, நாம் தமிழர்னு வேறு ஒரு கட்சி. ஏன்னா மற்ற ஆளுங்க வந்து ஓட்டு போடக்கூடாது, தமிழர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் போதும், அப்போ தான் அந்த கட்சி நாம் தமிழர்னா, அப்போ தமிழர்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும் அவங்க எதிர்பார்க்குறாங்க போல் தெரியுது. ஆனால் அப்படி இருந்தால் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஒரு காமன் சென்ஸே இல்லாமல் நாம் தமிழர்னு சொல்லி தமிழ்நாட்டில் வெறும் தமிழர் மட்டுமா இருப்பாங்க? தமிழ்நாட்டில் எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க. கன்னடம் பேசுகிறவ இருக்கிறான், ஹிந்தி பேசுகிறவ இருக்கிறான், இங்கிலீஷ் பேசுகிறவ இருக்கிறான், மலையாளம், உருது, எல்லா மொழிக்காரங்களும் இருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஏன் நீ வந்து நாம் தமிழர்னு சொல்கிற, நாம் இந்தியன்னு சொல்ல, நாம் இந்தியன்னு சொன்னால் அது தேசப்பற்றா, நாம் தமிழர்னு சொல்கிறது தேசப்பற்றா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இங்கே தேசப்பற்று எங்கே இருக்குது? உண்மையிலேயே யாருக்கிட்டையும் தேசப்பற்று கிடையாது, மொழிப்பற்று இருக்குதுன்னு சொல்லுங்கள், வேணா ஒத்துக்கலாம், மொழிப்பற்று. அப்போ மொழிப்பற்று வேறு, தேசப்பற்று வேறு. தேசப்பற்று வந்துட்டா இங்கே எல்லாம் ஒன்று தானே, எல்லோரும் இந்தியர்கள். அப்போ யாரை நான் வெறுக்க முடியும்? மலையாளியாக இருந்தாலும் அவன் என்னுடைய சகோதரன் தான், ஹிந்தி பேசினாலும் அவன் என்னுடைய சகோதரன் தான். அப்போ அந்த மனப்பான்மை எனக்கு என்னத்தை உண்டு பண்ணும்? சகோதரத்துவத்தை உண்டு பண்ணும். அந்த சகோதரத்துவத்தில் வர்றவங்க தான் இராணுவத்திலையும் இருக்க முடியும். இப்போ இராணுவத்துக்கு ஒருத்தர் போகிறாரு, தளபதியாக போகிறாரு, அவர் வந்து ஹிந்தி மட்டும்தான் பேசுவ தெரியும்னு வச்சுக்கோங்க, அவர் தமிழ்நாட்டை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லுவாரா? இந்தியாவினுடைய ஒரு பகுதி தமிழ்நாடு இருக்குங்க, அந்த தமிழ்நாடு எனக்கு பிடிக்காதுங்க, தமிழ் மொழி எனக்கு ஆகாதுங்கன்னு அவர் சொன்னார்னா அவர் இராணுவத்தில் வச்சுருப்பாங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தில் எப்படி இருக்கிறாருன்னா, நம் எல்லோரும் இந்தியர்கள்னு பார்க்குறாரு. எல்லோரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த மனப்பான்மை வந்தால் மட்டும்தான் நம்முடைய பாரத நாட்டில் எல்லா மாநிலங்களையும் அவங்க நம்ம நாடுங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது தேசப்பற்றா மாறுது இல்லையா? அப்போ இங்கே வந்து நமக்கு அந்த தேசப்பற்றுக்கு பேர் என்ன? ஒன்னஸ், அந்த ஒருமித்த தன்மை. அது மாதிரி இறைவனும் அப்படி தான் இருக்கிறான், இறைவனும் ஒன்னஸ் தான். அப்போ நீங்கள் பிரிவினை வந்து சின்ன சின்ன விஷயங்களை வைக்காமல் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து விடுபட பாருங்கள். அப்படி விடுபட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் ஒன்றுங்கிற தன்மைக்குள்ளே தானாக வந்துட முடியும். ஆனால் அது தெரியாமல் நீங்களாக தவறான ஒரு விஷயத்தை சின்ன சின்ன விஷயங்களில் மொழியில் பிடிச்சிக்கிறது, கடவுளில் பிடிச்சிக்கிறது, இப்படியெல்லாம் போய் சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது உங்களை வந்து எப்பயுமே பிரிவினைவாதியாக தான் வச்சுருக்குமே தவிர ஒருமித்த மனநிலைக்கு உங்களால் போகவே முடியாது. அப்போ இந்த பேசிக் பிரின்சிபல் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல உயர் பரிமாணத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும், நமக்கு அடிப்படையாக அந்த ஆன்மீக அறிவும் வளரும். இல்லைன்னா இப்படியே இப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன் முரண்பாடாக பேசிக்கிட்டு, இவன் மலையாளி, அவன் கிறிஸ்துவன், அவன் இந்திய அப்படின்லாம் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்ச்சியில் மாட்டி வீணாக போயிடுவோம். அப்போ அதுக்கு தான் இங்கே வந்து மகான்கள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து கடைசியாக ஆகாசத்தில் கொண்டு நிறுத்துகிறாங்க. அப்போ அனைத்தும் ஆகாசத்திலேயே நிலை பெற்றிருக்கின்றன, எனவே ஆகாசம் மேலானது, ஆகாசத்தை தியானிக்குமாறு உபதேசிக்கின்றார் சனத்குமார். அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, சனத்குமாரர் நிச்சயமாக அக்னியை விட உயர்ந்தது ஆகாசம் நாரதா என்று சொல்கிறார். அப்போ சந்திரன் சூரியர்கள் இருவரும் மின்னல் நட்சத்திரங்கள் அக்னி ஆகியவையும் ஆகாசத்திலேயே நிலை பெற்றுள்ளன. ஆகாசத்தின் வாயிலாகவே ஒருவன் அழைக்கிறான், அழைப்பதை கேட்கிறான், பதில் கூறுகிறான், மகிழ்கிறான், துன்புறுகிறான். எதுவும் ஆகாசத்திலேயே பிறக்கிறது, ஆகாசத்தை நோக்கியே வளர்கிறது. எனவே ஆகாசத்தை தியானம் செய்யுங்கள் என்று இங்க சனத்குமார மகரிஷி இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் வந்து இப்ப எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது பூமா. பூமானா என்ன? மிக மிக உயர்ந்த ஒரு விஷயத்துல ஆகாயத்துல கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனா ஆகாயத்தையும் கடந்து போக போறோம், அடுத்தது பேச போறாங்க. அடுத்தது என்ன சொல்றார் சனத்குமாரர்? ஆகாசத்தை இறைவனாக தியானிப்பவன் ஆகாசம் போல ஒளிமயமான எல்லைகள் அற்ற பரந்த உலகங்களை அடைகிறான். ஆகாசத்தையே தெய்வீகமாக எண்ணி தியானிப்பவன் அந்த ஆகாசம் செல்லும் எல்லை வரை தான் விரும்பியதை சாதிக்க வல்லவன் ஆகின்றான் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அருமையான ஓமானத்தை கொடுக்குறார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதைதான் நம்ம வந்து ப்ராட் மைண்டுன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பரந்த மனசு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறோம்னா என்ன அடிப்படையில் சொல்கிறோம்? ஆகாசத்தை உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆகாயத்துக்கு ஏதாவது எல்லை இருக்கா? அது இந்த இடத்துல தொடங்குதுங்க, இந்த நாட்டில் முடிஞ்சிடுதுங்க. இந்தியாவினுடைய ஒரு பகுதியில் ஆகாசம் தொடங்கிங்க, அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியில் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா ஆகாயம்ங்கிறது எல்லையற்றதாக இருக்கு. அந்த ஒட்டுமொத்த ஆகாசத்தில் தான் இந்த ஹோல் கேலக்ஸியே இருக்கு. அதாவது இந்த யூனிவர்சலே அப்படியில் மிதக்கிட்டு இருக்கு. அந்த யூனிவர்சல்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனையோ சூரியன்கள் இருக்கு. அந்த சூரியனை சுற்றி மையமாக சுற்றுகின்ற கோள்கள் பல இருக்கின்றன. நாம் வந்து நம்முடைய சூரியனை மையமாக கொண்டு நம்ம சயின்ஸ் படி பார்த்தோம்னா நமக்கான ஒரு சூரியனுடைய வட்டப்பாதையில் நம்ம பூமி பந்து இருக்கு, மற்ற கிரகங்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு தனி கோள்களுடைய ஒரு வாழ்க்கை முறை. இது மாதிரி எத்தனையோ கோள்கள், எத்தனையோ ஜீவராசிகள் எங்கெங்கேயோ இருக்குது. அது மாதிரி இந்த யூனிவர்ஸில் வந்து சயின்டிஸ்ட்டுங்க வந்து ஆராய்ந்து பார்த்து என்ன சொல்கிறாங்க, ஏகப்பட்ட கேலக்சிஸ் இருக்குங்க, ஒன்று ரெண்டு கிடையாது. மண்டலங்கள் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமிங்கிற பந்துக்குண்டான கேலக்சி ஒரு தனி, அது மாதிரி எத்தனையோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இவைகள் எல்லாம் எங்கே இருக்குது? எல்லாமே ஆகாயத்தில் இருக்கு. அப்போ அந்த ஆகாயத்துக்கு எல்லை கிடையாது. அது எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு இன்று வரைக்கும் அது யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா அது எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டே இருக்குது, விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஆகாயத்தினுடைய விரிவு தான் பிக்பேங் தியரியில் சொல்கிறான், அப்படியே ஒரு பெரிய இதாட்டம் விரிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. அது எங்கே தொடங்கிச்சு எங்கே முடியுதுன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, அந்த விரிவை நிறுத்தவும் முடியலங்கிறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த விரிவை பற்றி பேசும்போது அவன் சயின்ஸ் படி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் சாஸ்திரப்படி பேசுனீங்கன்னா உண்மையிலேயே அந்த விரிவு எது தெரியுமா? நம்முடைய மனசு தான். இங்கே உண்மையிலேயே நம்ம மனமானது என்ன பண்ணுதுன்னா விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ விஷயங்களை வேணால் அது உள்ள ஊதி பெருசாகிக்கிட்டே இருக்கும். நீ உங்கள் மனதுக்கு ஒரு எல்லை இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லையே கிடையாது. நீங்கள் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஓர் ஆயிரம் விஷயத்தை வெளியே கொண்டு வர முடியும். அதில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழுப்ப முடியும். அந்த ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு ஆயிரம் ஆயிரம் பதில்களை கொண்டு வர முடியும். அப்போ இப்படி தான் மனமானது விரிஞ்சிக்கிட்டே போகும். அப்போ இதுக்கு ஒரு தீர்வு இருக்கான்னா தீர்வே கிடையாது. அப்போ இந்த இடத்துல தான் நம்ம விழிச்சுக்கணும். இங்கே என்ன உயர்நிலை பரிமாணம் இருக்குது, இதை விட உயர்ந்த நிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம விசாரித்து பார்க்கணும். அது விவேகத்தினால தான் சாத்தியமாகும். அப்படி தான் எங்கள் மகான்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாரதர் கேட்குறாரு, போற்றுதலுக்கு உரியவரே, ஆகாசத்தை விட மேலானது ஏதாவது உண்டான்னு கேட்குறாரு சனத்குமாரர். ஆம் நாரதரே, ஆகாசத்தை விட மேலானது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறாரு. அப்போ உடனே நாரதர், வணக்கத்துக்கு உரியவரே, எனக்கு அதை உபதேசியுங்கள் என்று சொல்லும்போது இங்கே 12வது பகுதி நிறைவாகுது. அடுத்தது ஸ்மர பிரம்ம வித்யான்னு பேர் இதுக்கு. ஆகாசத்தை விட உயர்ந்தது என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து எப்படி சொல்ல வராங்கங்கிறத பார்க்கலாம். புற உலகலும் சரி அக உலகலும் சரி, என்ன இருந்தாலும் என்ன நிகழ்ந்தாலும் அவைகள் நம் நினைவில் நின்றால் மட்டுமே அவற்றால் நமக்கு பலன் உண்டு. அது சம்பந்தமான சில நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இவைகள் நம் நினைவில் தங்கிவிட்டால் பின்னர் அக்னியை காணும்போது அது அக்னி என்று நமக்கு தெரியாது. அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளையும் நம்மால் நினைவு கூற இயலாது. அப்போ இதில் பயன் எதுவும் இல்லை. எனவே நினைவு மிகவும் முக்கியமானது. அதனால் நினைவை தியானம் செய்யுமாறு இங்கு சனத்குமாரர் உபதேசிக்கின்றார் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நான் இப்போ வரேன். உங்களுக்கு மொத்தமாக அந்த டாபிக் வந்துகிட்டு இருக்கேன். அதாவது ஆகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லையற்றதாக இருக்குது. நான் உங்களுக்கு அதை எப்படி எடுத்த உடனே சொன்னேன், இந்த ஆகாசம் மாதிரி தான் மனசுங்க. இந்த மனசு வந்து விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு எல்லை இருக்கா, ஒரு லிமிட்டேஷன் இருக்கா? இல்லை. அது ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் எழுக்கலாம் இல்லையா. அதில் நினைவுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஞாபகம்ங்கிறது உங்ககிட்ட நின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தை அனுபவமாக்க முடியும், இல்லைன்னா இந்த உலகம் உங்களுக்கு மறைஞ்சி போயிடும். அப்போ எப்படி மறைஞ்சி போகுது? இப்போ உங்களுக்கு மனசு மட்டும் இல்லை, ஞாபக சக்தி இல்லைன்னாலும் உங்களுக்கு உலகம் இல்லாமல் போகும். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த அல்சைமர்னு ஒரு நோய் இருக்குது தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அலோபதி மருத்துவம் வந்து அது அல்சைமர்னு பேர் வச்சுருக்கான். அதாவது அது ஞாபக மறதி, வயதானவர்களுக்கு வருகின்ற ஞாபக மறதி. அந்த நோய் வந்துட்டால் என்ன ஆகிடும்னா, தன்னுடைய குழந்தைங்க பேரன் பேத்திங்க எல்லாரையும் மறந்துடுவாங்க. அவங்க ஒரு நடைப்பிணம் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சராசரி மனிதன் தான், நம்மளை மாதிரி இருப்பாங்க. சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது அவங்களுக்கு. அவங்கக்கிட்ட வந்து நான் தான் அவன் பையன் வந்திருக்கேன்னா, அப்படியா நீ என் பையன், நான் சரி சரி சொல்லு என்ன சொல்ல வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்க வந்து ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா, அப்படியா சரி ஓகே அப்படின்னு கேட்டுக்குவாங்க. அப்போ அவங்க அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல வந்தீங்கன்னா, அப்படியா சொல்லுங்கன்னு கேட்கும். ஆனால் அது பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டாது, மனசுக்குள்ளேயும் வச்சுக்காது, அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கும். அதனுடைய மைண்ட் தாட்டே வேறு. அது மாதிரி ஒரு ஸ்டேஜ். அதுக்கு தான் அல்சைமர் டிசீஸ்ன்னு சொல்லி சயின்ஸ் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கு. அது வந்து ஞாபக மறதி கேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம தமாசா பேசும்போது அது ஒரு ஞாபக மறதி கேஸுங்க, அது மறந்துடுங்க எது சொன்னாலும் அப்படின்னு சொல்லி தமாசா பேசுவோம் இல்லையா. அது ஒரு நோய் தானே. அதுக்கு தான் இங்கே மகான்கள் சொல்கிறாங்க, அந்த ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இல்லைன்னா அதை வந்து நம்ம சித்தம் என்று பார்க்குறோம். பதிவு பண்ணப்பட்ட ஒரு இடம் ஹார்ட் டிஸ்க் தான் அது. அந்த ஹார்ட் டிஸ்க் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுக்கு உலகம் இல்லை. ஏன் இல்லை? இப்போ நீங்கள் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் இது பேனா இது பென்சில் அப்படின்னு ரெண்டுக்கும் வித்தியாசத்தை சொல்லி காட்டி கொடுத்தேன். நீங்களும் இது பேனா இது பென்சில்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே வளர்ந்து வந்தீங்க. உங்களுக்கு 80 வயசு ஆனாலும் அது பேனா பென்சில் தானே, ஒன்றும் சந்தேகம் இல்லையில்ல. நீங்கள் 8 வயசில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் 80 வயசு ஆனாலும் ஒன்று தான், மாறாது. ஆனால் இப்போ 80 வயசில் உங்களுக்கு அல்சைமர் டிசீஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பேனா எது பென்சில் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ பேனா எது பென்சில் எதுன்னு தெரியாத போது உங்களுக்கு உலகம் இல்லை. ஏன் உலகம் இல்லைன்னா, உங்களால் பேனா எது பென்சில் எதுன்னு கண்டுபிடிக்க முடியலைன்னா உங்களால் இந்த உலகத்தை வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது? சாப்பாடு கூட உங்களுக்கு பசிக்குதுன்னு கேட்க தெரியாது. குழந்த மாதிரி ஆகிடுவீங்க, அவ்வளோதான். குழந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டியே விடணும். அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. அல்சைமர் டிசீஸ் வந்தவங்க நிறைய பேர் அப்படி தான், சாப்பாடு கூட மறந்துடுவாங்க. அவங்க பசிக்குதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பசிக்குதுன்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அதான் நோய். அந்த நோய் என்ன பண்ணும்னா, பசிங்கிற ஒரு உணர்வு இருக்குது, எனக்கு பசிக்குது சோறு போடுங்க அப்படின்னு கூட வாய் திறந்து கேட்க தெரியாது. ஏன்னா குழந்த மாதிரி. குழந்தை என்ன பண்ணும், பசிக்குதுன்னு வாய் திறந்து கேட்காது, அழும். அழுத உடனே அம்மா தெரிஞ்சுக்குவா பசிக்குது அதனால் அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பால் வச்சு கொடுப்பா, அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுப்பா. ஆனால் வயசானவங்களுக்கு நாம் என்ன நினைப்போம், அவங்கள வயசானவங்க வந்து 80 வயசு ஆகுது, இவங்களுக்கு என்ன குழந்த மாதிரி கேட்கணுமான்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த நோய் வந்துட்டு அவங்க குழந்த மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ இங்கே எதுக்காக இந்த விஷயத்தை நான் இங்கே எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் விட உயர்ந்த விஷயத்தில் பாருங்கள், அந்த ஞாபக சக்தியை கொண்டு வந்து நிறுத்துறாங்க மகான்கள். அந்த ஞாபகம் இல்லைன்னா உங்களுக்கு உலகம் இல்லை. அப்போ இங்கே எல்லாமே உங்களுடைய மனதில் இருக்குங்கிறதுக்காக இங்கே பாயிண்ட் வருது. இங்கே பாயிண்ட் எப்படி வந்துகிட்டு இருக்குன்னா, இந்த உலகம் என்பதே உங்களுடைய மனக்கோட்டை தான், உங்கள் மனதினால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் காலையில் விடிஞ்சு எழுந்த உடனே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வருதோ அதுதான் உங்கள் உலகம். நீங்கள் காலையில் எழுந்த உடனே நான் டாக்டர் ஞாபகம் வந்துருச்சு, நான் வக்கீல் ஒருத்தருக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஒருத்தருக்கு என்ஜினியர் ஞாபகம் வந்துடுது, அப்புறம் நான் வீட்டுக்கு கணவன் அவருக்கு ஞாபகம் வந்துடுது, அப்புறம் இவருக்கு நான் மகனுங்கிறது ஞாபகம் வந்துடுது. இதெல்லாம் வந்தால் தான் அவருக்கு வாழ்க்கை. அவர் காலையில் எழுந்த உடனே கோமாவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு உலகமே இல்லை. கோமாவுக்கு போயிட்டார்னா என்ன, ஞாபகம் மருந்து தானே. கோமாங்கிறதும் ஒரு ஞாபகம் மருந்து கேஸ் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் காலையில் தூக்கம் கலைஞ்சு எழுந்திருப்பார், கண்ணை திறந்து பார்ப்பார், ஆனால் அவருக்கு உலகம் இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு உறவுகள் தெரியாது. அம்மா யார், அப்பா யார், பையன் யார், நான் தமிழனா இங்கிலீஷ்காரனா இந்தியனா எதுவும் தெரியாது. அப்போ அவருக்கு உலகம் இல்லை. ஏன்னா உலகம் என்பது எண்ணங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இங்கே மனசு தான் இத்தனையும் உண்டாக்கி வச்சுருக்கு. அதை தான் மகான்கள் இப்படியே சொல்லிட்டு வந்து அருமையாக நமக்கு புரிய வைக்க வராங்க. இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாருங்க, இந்த பிரம்ம வித்தையில் இதுக்கு வந்து ஸ்மரணம் அப்படின்னு பேர், ஸ்மர பிரம்ம வித்யான்னு பேர். அதாவது நினைவு, நினைவே உலகம். ஏதாவது உன் நினைவு எதுவோ அந்த நினைவு தான் உன்னுடைய வாழ்க்கை. உன் மதி எதுவோ உன் கதி அதுவே, உன்னுடைய எண்ணம் எதுவோ உன்னுடைய வாழ்க்கை அதுவே. இதுதான் இங்கே கான்செப்டே. அப்போ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நல்லா உள்ளே வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அருமையான வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா இங்கே விஷயமே நம்மகிட்ட தான் இருக்குது. நீங்கள் எப்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணுறீங்க, எப்படி இந்த உலகத்தை நீங்கள் உங்களால் அனுபவமாக்க முடியும், எல்லாமே உங்ககிட்டயே இருக்குது. அதை நீங்கள் உருவாக்குறதுலையும் நீங்கள் அனுபவிக்கிறதுலையும் நீங்கள் படைக்கிறதுலையும் இருக்கிற விஷயம்தான் அது. நீங்கள் வந்து தவறு தவறாக படைச்சிக்கிட்டு தவறு தவறாக அனுபவம் ஆக்கிட்டு அதனால் வருகின்ற விளைவுகளையும் அனுபவிக்கிறது உங்களுடைய தவறான புரிதல் தான். அப்போ சரியான புரிதல் இருந்தால் இந்த உலகத்தை சரியாக கையாள முடியும். அப்போ அதுக்கு தான் இங்கே ஞானம் தேவைப்படுது. அந்த ஞானம் இல்லாவிட்டால் இந்த உலகம் நமக்கு பயனற்றதாக மாறி போகும். அதுக்கு மகான்களிங்க இவ்வளோ தூரம் நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஞாபகம் என்ற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமானது, நினைவு மிக மிக முக்கியமானது. அதனால் நினைவை தியானம் செய்யுமாறு உபதேசிக்கின்றார் சனத்குமாரர். சனத்குமாரர் கூறுகிறார், நிச்சயமாக நாரதா, நினைவு ஆகாசத்தை விட உயர்ந்தது. ஓரிடத்தில் பலர் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் நினைவு இல்லாவிட்டால் அவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள், அறிய மாட்டார்கள். நினைவு இருந்தாலோ நிச்சயமாக கேட்பார்கள், சிந்திப்பார்கள், அறிவார்கள். ஆகவே நினைவின் காரணமாகத்தான் ஒருவன் தன் பிள்ளைகளையே அறிகின்றான், கால்நடைகளை அறிகின்றான். எனவே நினைவை தியானம் செய்யுங்கள் என்று இந்த இடத்துல அருமையா நினைவை வந்து கொண்டு வர்றார். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த நினைவை பத்தி கொண்டு வரும்போது நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரியணும். எப்படின்னா, நீங்க வேதாந்த பாடம் படித்த மாணவர்களாக இருக்கிறதுனால இப்ப நினைவை வந்து இவ்வளவு ஒரு புகழ்ச்சியா ஒரு பெருமையா எவ்வளவோ விஷயங்களை கடந்து வந்து நினைவு கிட்ட வந்து நிறுத்துறாங்க பாருங்க. மகான்கள் வந்து இப்ப நம்ம கடந்து வந்த பாதையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா எங்க தொடங்கணும், நம்ம கடந்து வந்த பாதை முதல்ல வந்து இறை நாமம், அதாவது இறைவனுடைய ஞாபகம் தான் உயர்ந்ததுன்னு முதல்ல பார்த்தோம். அப்போ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இறைவனை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஓம் நமச்சிவாயாங்கலாம், ஒருத்தர் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம். ஆனா ஓம் நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணா நீ சொல்வதாக இருந்தாலும் அதை உச்சரிப்பதற்கு உங்ககிட்ட ஒரு வாக்கு இருக்கணும்ப்பா, வார்த்தை வரணும். ஓம் நமசிவாயான்னு சொல்றதுக்கு ஒரு வாய் வரணும். அப்போ இறைவனுடைய நாமத்தை விட உயர்ந்தது வாக்கு. அப்போ நீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க இதை நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பாருங்களேன், இறை நாமம்ங்கிறதே செகண்டரியா போயிடுச்சு பாருங்க. இறை நாமம்ங்கிறதே நீங்க எப்படிப்பட்ட ஒரு உயரிய மந்திரத்தை, ஓம்காரத்தையோ ஓம் நமச்சிவாயத்தையோ ஓம் நமோ நாராயணாவையோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமையா மதிச்சிங்களோ அந்த மந்திரத்தை விட உயர்ந்தது வாக்கு என்று மகான்கள் சொல்லும் போது நீங்க அதனுடைய வேல்யூ புரிஞ்சுக்கணும். அது எப்படிங்க, மந்திரத்தை விட வாக்கு பெருசானா எப்படி கடந்து வந்திருக்கோம் பாருங்களேன். மந்திரத்தை விட வாக்கு, வாக்குக்கு அப்புறம் மனசு, அப்படி ஒவ்வொன்றா டிராவல் பண்ணி இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா நினைவுல நிறுத்திருக்காரு. இப்ப நினைவு தப்பி போச்சுன்னா உங்களுக்கு உலகமே இல்லை இல்லையா? அப்புறம் எங்கிருந்து நமச்சிவாயன் வராரு, எங்கிருந்து நாராயணா வராரு? நினைவு தப்பிவிட்டால் எங்கிருந்து நமச்சிவாயா வந்தாரு, எங்கிருந்து நாராயணா வந்தாரு? ஒருத்தருமே இல்லை. அப்போ ஒருத்தர் சைவ சித்தாந்தத்தில் நான் பெரிய சிவபக்தன்னு சொல்லிக்கிட்டோ அல்லது ஒருத்தர் வைணவ சித்தாந்தத்தில் நான் பெரிய பெருமாள் பக்தன்னு சொல்லிக்கிட்டோ வாழ்ந்து கொண்டிருக்கிறவனெல்லாம் நினைவின் அடிப்படையில் வாழ்கின்றான். நினைவு இல்லாவிட்டால் உலகமே இல்லை. எங்கிருந்து கடவுள் வருகிறார்கள்? ரொம்ப அருமையான பாயிண்ட். இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கணும். சப்ஜெக்டே ஆழ்ந்து சிந்திக்கிறவங்களுக்கு தான் இந்த சப்ஜெக்டு. இந்த பாடமே வந்து டெப்த்தில் போகிறவங்களுக்கு தான், சும்மா அப்படியே கதை கேட்குற மாதிரி வந்துட்டு போகிறவங்களுக்கு இந்த பாடம் புரியாது. அப்போ இங்க நினைவு தப்பிவிட்டால், நினைவு இல்லாவிட்டால் உலகம் இல்லை. அப்ப மரணம் ஒருத்தனுக்கு வரும்போது நினைவு தப்பி போகுது பாத்தீங்களா, அப்பயே அவன் உலகத்தை விட்டுருவான். அவ்வளவுதான், அவனுக்கு உறவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கேயே பூமியில உடலோடு உயிரோடு இருக்கின்ற நிலையிலேயே ஒருவன் உலகத்தை விட்டு விடுகின்றான். உலகத்தை விட்டு விடுகின்ற நிலையை நம்ம கண்கூட பாக்குறோம், நம்முடைய ரிலேஷன்லயே பாக்குறோம். நம்ம தாத்தா பாட்டி வந்து படுக்கையில கிடக்குறாங்க, அப்படியே இழுத்துக்கிட்டு கிடக்குது. அப்புறம் அவங்களை டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல போயிடுங்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் போய் தாத்தா தாத்தா நான் வந்திருக்கேன் பாருங்க தாத்தா, கண்ணை தரங்க தாத்தான்னு பேரன் கத்துறான். மகன் போய் அப்பா அப்பா கண்ணை தரங்க நான் பையன் வந்திருக்கேன் பாருங்கன்னு மகன் கத்துறான். அவர் கண்ணை திறக்கிறாரு, பார்க்குறாரு, ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவருக்கு நினைவு தப்பி போச்சு. அப்போ நினைவு தப்பி போயிட்டா அவருக்கு மகன் யாரு, மருமகன் யாரு, அல்லது மகனுடைய குழந்தைங்க பேரன் பேத்திக யாரு தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்போது அந்த நிலை தப்பி போனால் எல்லாமே தப்பி போகும், உலகமே தப்பி போகும், உலகமே இல்லாமல் போகும். உலகமே இல்லாத போது இறைவனும் இல்லாமல் போகின்றான். அப்ப இறைவனும் அங்கு இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் அவர் சைவ பக்தரா இருந்திருக்கலாம், சைவ சித்தாந்தியா இருந்திருக்கலாம், பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்ப அவர் கழுத்துல போட்டுக்கிறது கொட்டையா, நத்தியில போட்டுக்கிறது பட்டையான்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. அல்லது அவர் வைணவ குடும்பத்துல பிறந்து நாமத்தை போட்டிருக்காரு, அது யூ மாதிரி போட்டாரா வி மாதிரி போட்டாரான்னு தெரியாம படுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா நாமத்துல வேற ரெண்டு டைப் இருக்குல்ல, ஒரு டைப் யூ ஒரு டைப் வி. அப்ப எந்த டைப்ல போட்டிருக்காரு, இப்ப அதுவும் பெரிய பிரச்சனை. ஏன்னா அவருக்கு நினைவே இல்லை. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க கடவுள் எப்படி இருக்காருங்கிறத காட்டிக்கிட்டு வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா காட்டிக்கிட்டு வராங்க. இந்த இடத்துல நினைவை பற்றி பேசுகின்றார்கள் மகான்கள். அப்ப நினைவை விட பெரியது ஏதாவது இருக்குதா பார்க்கலாம். நினைவை இறைவனாக தியானிப்பவன் அந்த நினைவு செல்லும் எல்லை வரைத்தான் தான் விரும்பியதை அடைகின்ற வல்லவனாகின்றான். உடைய கேட்ட உடனே நாரத மகரிஷி கேட்கிறார், போற்றுதலுக்கு உரியவரே, நினைவை விட மேலானது ஏதாவது உண்டா, அதை எனக்கு சொல்லுங்களேன்னு கேட்கிறாரு. உடனே சனத்குமாரர் சொல்றார், ஆம் நாரதா, நினைவை விட மேலானது நிச்சயமாக உண்டு. அப்போ நாரதர் சொல்றார், வணக்கத்துக்குரியவரே, அதை எனக்கு உபதேசியுங்களேங்கிறாரு. அப்ப இங்க நம்ம என்ன இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்னா, நினைவு என்பது எத்தனை முக்கியமான ஒன்று என்பதுக்கு பல உதாரணங்களை நாம் கூற முடியும். ஒன்று, நினைவு சரியாக இருந்தாலும் கூட புத்தி வேலை செய்யாமல் போவது கூட நடக்கும். இந்த மனம் வந்து ஏதோ ஒரு பணியில் இருக்கும்போது வேறு ஏதேனும் ஒரு சிந்தனை ஓட்டத்தில் உள்ள போது கூட அது நடக்கும். அப்போ உதாரணமாக இப்போ அடுப்பிலிருந்து இறக்கிய சூடான பாத்திரத்தின் சமயத்தில் பெண்கள் கை வைத்து விடுகிறார்கள். இது நினைவுகள் தடம் மாறி செல்வதனாலே நிகழ்கின்றது. இப்போ தொழிற்சாலையில் வெல்டிங் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பணியாளன் இருக்கிறார். அவர் வந்து கேஸ் கட்டிங்கில் வந்து ஒரு வெல்டிங்கை வந்து கட் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பணி மும்முரமாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த கட்டிங் செய்த பொருளின் மேல் தெரியாமல் கை வச்சுட்டாருன்னா என்ன ஆகிடும், அந்த ஹீட்டானது அவர் கையை சுட்டு புண்ணு பண்ணிடும். அப்போ ஏன் வந்து உங்களுக்கு அந்த தவறு நடக்குது? இப்போ பெண்மணிகள் வந்து வேற ஏதோ சிந்தனையில் போய் சமையல் செஞ்சால் உப்பு எச்சா போட்டுருவாங்க, அல்லது வேற ஏதோ சிந்தனையில் போய் அவங்க சூடான இருக்கிற பாத்திரத்தை தொட்டுட்டாங்கன்னா கையை சுட்டுக்குவாங்க. அப்போ இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நினைவு தப்பும் போது நம்ம என்ன பணியில் செஞ்சிட்டு இருக்கிறோம், என்ன காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோங்கிற கவனச்சிதறல் நமக்கு வந்துட்டாலே அது பல இடையூறுகளை நம்ம உண்டு பண்ணுறதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இல்லையா. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருவர் அவர் நினைவு எங்கோ இருந்தால் தொடாதே சுடும் என்ற சொற்கள் அவர் கண்ணில் பட்டும் கூட அது மனதில் நிலைக்காது என்று நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய ஞாபகம் அங்கே இல்லை, உங்களுடைய நினைவு அந்த இடத்துல இல்லை. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடியே ரெண்டு பேர் நடந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க பார்க்கவே மாட்டாங்க. கண்ணு முன்னாடி ரெண்டு பேர் வந்து நிற்பாங்க, அவங்க கண்டுக்காமையே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்னப்பா இவ்வளோ மும்மோரமாக என்ன சிந்தனை பண்ணிகிட்டு இருக்க, நீ என்ன ஒரு நாட்டையே கோட்டையாக மாற்ற போறியா, இல்லை ஏதாவது விலை கொடுத்து வாங்க போறியா, இவ்வளோ யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்க, என்ன யோசனைன்னு கேட்பாங்க இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு யார் வந்தாங்கன்னு கூட தெரியாமல் அப்படியே ரொம்ப டீப்பாக சிந்தனை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அப்படி வரும்போது பார்க்க வர்றவங்க என்ன சொல்லுவாங்க, உறவினர்கள் வந்து என்ன தெரியுதா அப்படின்னு அவர்களிடத்தில் கேட்பாங்க. அப்போ பதில் சொல்ல அவரால் இயலவில்லை என்றால் நினைவு தப்பிவிட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அது வந்து மரணத்தருவாயில் இருக்கின்றவர்களுக்கு நினைவு தப்பிவிட்டாலும் அவங்க யாருன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வேறு யோசனையில் இருக்கின்றவனும் கூட அந்த நினைவு தப்பிவிட்டதுனால்தான் அவனுக்கு வந்து முன்னாடி இருக்கிறவங்க யாரு, யார் வந்துட்டு போறாங்க, யார் வராங்கன்னு கூட தெரியாமல் அவன் வேற சிந்தனையில் இருக்கான். அப்போ இங்க மாதிரி நமக்கு நடைமுறை அனுபவம் வருது இல்லையா. அப்போ இங்க வந்து இந்த 13வது பகுதி இந்த இடத்துல சொல்லிட்டு அடுத்தது நினைவை விட மிக உயர்ந்த விஷயம் என்னன்னா நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் வருது. இப்போ அதை பார்க்குறோம். அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து ஆஷா, ஆஷானா இந்தியில் வந்து நம்பிக்கைன்னு பேரு. நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் எல்லாமே ஆகிவிட்டது. நம்பிக்கை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை. நம்பிக்கை எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை கேள்விப்பட்டதில்லையா? புராணத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, பூரண பிரம்மமும் சாட்சாத் நாராயணனுமான ஸ்ரீராமர் இலங்கைக்கு போக பாலம் கட்ட வேண்டியிருந்தது. ஆனால் அனுமனோ ராமநாமத்தின் வைத்த நம்பிக்கையால் ஒரே தாவலில் கடலை தாண்டிவிட்டார். அவருக்கு பாலம் தேவைப்படவில்லை என்பதை பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கதையில் இதை சுட்டி காட்டுவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எதற்காக இந்த இடத்த வந்து இந்த கதையை நம்ம இங்கே ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே புறப்படுறோன்னா முதல்ல வந்து பூமா அப்படின்னா என்ன, இந்த பாடத்திட்டத்தில் கேட்டோம் இல்லையா, பூமானா என்னங்கன்னு கேட்டோம். பூமானா எது உயர்ந்ததோ அது பூமா அப்படின்னு சொன்னார் சனத்குமாரர். அப்போ எது உயர்ந்ததுங்க அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல எடுத்தவுடனே என்ன சொன்னார்னா, இறை நாமம் தான் உயர்ந்தது அப்படின்னாரு. அப்போ இறை நாமம் தான் உயர்ந்ததுன்னு நம்ம கேள்விப்பட்ட உடனே, இப்போ நான் வந்து இறை நாமம் தான் உயர்ந்ததுன்னு உடனே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீ இந்த ராமாங்கிற மந்திராவை மனசுக்குள்ளே எப்பயுமே வச்சுக்கணும்ப்பா, இது வந்து மிக உயரிய நாமம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ எப்போ பார்த்தாலும் அவன் ராமா ராமா ராமான்னு சொல்லி அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே உச்சாரணம் பண்ணிகிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராமநாமம் வந்து அவனை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த ஒரு பூமாவாக பார்த்தான். ஆனால் அதுக்கப்புறம் வாக்கு பெரியதுன்னு சொல்லும்போது ராமநாமத்தை விட வாக்கு பெருசாக போச்சு இல்லையா. அப்புறம் அதை விட மனசு பெருசாக போச்சு, மனசை விட ஞாபகம் பெருசாக போச்சு. இப்படியே நம்ம ஒன் பை ஒன்னாக வந்திருக்கிறோம் இல்லையா. கடைசியாக வந்து இப்போ எங்கே நம்ம நிற்கிறோம்னா நம்பிக்கைங்கிற இடத்துல நிற்கிறோம் பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நம்பிக்கையை பற்றி பேசுகிறாங்க மகான்கள் அப்படின்னா, இப்போ ராமநாமத்தை சொன்னால் அத்தனையும் சாத்தியம் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை வராவிட்டால் ராமநாமம் வேலை செய்யாது. இப்போ இறை நாமமே அங்கே வேலை செய்யாது. அப்போ இங்கே எந்த அடிப்படையில் எல்லாமே இருக்குது, இந்த உலகமே எந்த அடிப்படையில் இருக்குது, இறைவனே எந்த அடிப்படையில் இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இறைவனே இருக்கின்றான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உயரிய விஷயத்தை இங்கே சாஸ்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அதைத்தான் இங்கே உதாரணமாக இப்போ சொல்கிறாங்க. இப்போ ராமபிரான் வந்து சீதையை தவற விட்டுட்டாரு, சீதை வந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டா, இலங்கையில் கொண்டு போய் ராவணனால் சிறை வைக்கப்பட்டா. அப்போ இந்த விஷயம் வந்து அவருக்கு விபீஷணன் மூலமாக தெரிய வருது, எங்கே இருக்கிறா சீதை, இலங்கையில் தன்னுடைய தம்பியினால் கைது செய்யப்பட்டிருக்கிறா, அவன் அவளை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான், திருமணம் பண்ணிக்க சொல்லி ரகலை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத விபீஷணன் வந்து சொல்கிறான், எங்கே இங்கே வந்து சொல்கிறான் ராமர்கிட்ட. அப்போ ராமர் வந்து ஓகே, என்னுடைய மனைவி அந்த பக்கம் இருக்கிறா இலங்கையில், நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறேன். அப்போ நான் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு போகணும்னா என்ன பண்ணணும், எனக்கு ஒரு பாலம் வேண்டும், ஏன்னா நான் கடந்து போக வேண்டும், தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு நான் செல்ல வேண்டுமானால் எனக்கு கடல்வழி பயணத்துக்கான ஒரு பாலம் தேவைப்படுகிறது அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஏன் பாலம் தேவைப்படுதுன்னு முடிவு பண்ணுறாருன்னா, அவனிடத்துல போர் புரிய வேண்டும். இவர் மட்டும் போய் கூப்பிட்டு வரதா இருந்தால் ஒரு போட் அரேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். இப்போ ராமர் மட்டுமே போய் சீத்தை கூப்பிட்டு வரதா இருந்தால் ஒரு படகோட்டி வர சொல்லுப்பா, நான் ஏறி உக்காந்துக்கிறேன், அப்படியே இலங்கைக்கு போய் இறங்கிட்டா நான் சீதையை கூப்பிட்டு வந்துடுறேன் இவர் போயிருக்கலாம். ஆனால் அப்படி ராமர் போனால் அவன் ராவணன் விடுவானா? ராமர் மட்டும் வர்றாருங்கிறதுனால அவன் கண்டிப்பாக ஒரு பெரிய போர் படையை வச்சு ராமரையும் சேர்த்து கைது பண்ணிடுவான். அப்போ ராமர் வந்து அவங்ககிட்ட சண்டை பண்ண போறாரு இல்லையா, சண்டை பண்ண போகணும்னா அவருக்கு போர்க்கருவிகளும் போர் வீரர்களையும் கூப்பிட்டு போகணும். அப்போ போர் வீரர்கள் போர்க்கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகணும்னா ஒரு பாதை வேண்டும் இருக்கு இல்லையா, அந்த பாதைக்கு ஒரு பாலம் தேவை என்று ராமர் தீர்மானித்தார். அப்போ ராமர் தீர்மானிக்கும் போது அங்கே சேது அணை கட்டுறாங்க, அந்த சமுத்திரத்தில் ஒரு அணை கட்டுறாங்க இல்லையா, அதுதான் ராமாயணத்தில் நம்ம படிக்கிறோம். அங்கே ஒரு பியூட்டி என்ன தெரியுமா ராமாயணத்தில், அங்கே சீதை என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுமார் கிளம்புறாரு பாருங்க. அனுமார் கிளம்பி இங்கிருந்து இலங்கைக்கு போயிட்டார். எப்படிங்க போனார் இவர், ராமருக்கு பாதை தேவைப்படுது, போட்டு தேவைப்படுது. ராமர் வந்து கடவுள் இல்லையா, ராமர் வந்து அவ்வளோ பெரிய கடவுள், அவருக்கே வந்து ஒரு பாலம் வேண்டியதாக இருக்கு. அட்லீஸ்ட் அவருக்கு பாலம் இல்லைன்னா கூட போட்டில் ஏறி தான் அவர் போகணும் இலங்கைக்கு. ஆனால் அனுமார் இருக்கார் பாருங்க, அவர் போட்டு வேண்டாம் எனக்கு பாதையை வேண்டான்ட்டு பறந்து போயிட்டாருங்க. எப்படி சாத்தியமாச்சிங்க அனுமானுக்கு? ராம நாமத்து மேலே இருக்கிற நம்பிக்கை, நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்தால் மட்டும்தாங்க நம்ம எதுலேயுமே வெற்றி பெற முடியும். இப்போ இந்த வேத பாடங்கள்லாம் நம்ம நம்பிக்கை வச்சு படித்தாதாங்க இதுலேயும் நம்ம வெற்றி பெற முடியும். அப்போ இது மாதிரி தான் இங்கே சாஸ்திரமும் சத்குருவும் உபதேசிக்கிற அந்த உபதேசத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை வந்தால்தாங்க இந்த பாடமும் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போ இங்கே எல்லாமே நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அருமையாக மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்போ நம்பிக்கையினால தான் இறைவனுடைய பெயருக்கே வேல்யூங்க. இப்போ ஓம் நமச்சிவாயா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சும்மா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிக்கிட்டு கொட்டையும் பட்டையும் போட்டுட்டுருக்கான்ட்டு நீங்களும் கொட்டையும் பட்டையும் போட்டுக்கிட்டு ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனப்படாதுங்க. ஏகப்பட்ட பேர் அப்படி தாங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சைவ சமயத்தை வளர்த்துறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாமே இலவச சாப்பாட்டுக்கும் சும்மா இலவசமாக இந்த நாமத்தை சொல்கிறதுக்கு தாங்க வருதுங்க. அதனால் எந்த பயனும் கிடையாதுங்க. உண்மையாக உங்களுக்கு இறை நாமத்தை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே விதைக்கணும்னா அந்த நம்பிக்கை மட்டும்தாங்க அதை விதைக்கும். அப்போ நம்பிக்கையாக நீங்கள் ஓம் நமச்சிவாயான்னு சொல்கிறதுக்கு பதிலாக லபோ லபோன்னு கத்துனா கூட அது இறைவனாக மாறிடுங்க. அது வந்து வார்த்தைகள் இல்லைங்க, அதுக்கு பேர் அந்த நம்பிக்கை தான் கடவுளுங்க. கடவுளுங்கிறது என்னென்னா நம்பிக்கைங்க. நீங்கள் ஓம் நமச்சிவாயா சொன்னதுனால சிவபெருமான் அருள் புரிஞ்சிடுவாரா, ஓம் நமோ நாராயண சொல்கிறதுனால நாராயணன் வந்து அருள் புரிஞ்சிடுவாரானா, கண்டிப்பாக ரெண்டு பேருமே அருள் புரிய மாட்டாங்க. நம்பிக்கை மட்டும்தான் அருள் புரியும். அப்போ நம்பிக்கைங்கிறத நீங்கள் எதன் மேலே வச்சிருக்கீங்களோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கடவுள் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த இடத்துல சாஸ்திரம் வந்து முடிக்குது. இது இன்னும் பெரிய டெப்தான சப்ஜெக்ட். பூம வித்யாங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மிக உயரிய விஷயத்தை, பரமாத்மாவை, பரபிரம்மத்தை நோக்கி நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கையை பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்தோம். நீங்கள் ரிப்பீட்டடாக திருப்பி கூட கேட்டு பாருங்கள், இதையெல்லாம் நம்ம தாண்டி வந்தோமோ அத்தனைக்கும் ஆதாரமான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவைகள் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும். இல்லைன்னா நீங்கள் இறை நாமம் தினசரி நமோ நமோ நாராயணான்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் ஓம் நமச்சிவாயான்னு கத்திக்கிட்டு இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? நம்பிக்கை இல்லாவிட்டால். அப்போ இந்த இடத்துல நம்பிக்கை மிக மிக முக்கியம் என்பதாக கூறி நேரம் கருதி இன்றைக்கு இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.